ஆண்டவருடைய பந்திக்கு ஆயத்தமான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு டாப்பிக்கை போன மாதம் ஆரம்பித்தோம், உடன்படிக்கை எனக்கூடிய ஒரு டாப்பிக்கை நம்ம ஆரம்பித்து பார்த்தோம். அந்த உடன்படிக்கையை சுருக்கமாக நான் விளக்கிட்டு எபிரேயர் 8வது அதிகாரம் வசனம் 10-13 வரைக்கும் இருக்கிற வசனங்களில் கிருபையின் உடன்படிக்கையில் கிடைக்கிற 4 ஆசீர்வாதங்களை பற்றி குறிப்பிட்டாங்க. அந்த 4 ஆசீர்வாதத்தில் ஒன்று மாத்திரம் போன மாதம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த வசன பகுதியை நம்ம ஒருத்தர் வாசிக்க நம்ம எல்லாரும் கேட்கலாம். எபிரேயர் 8வது அதிகாரம் 10-13, ஹீப்ரூஸ் சாப்டர் 8:10-13.
அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரே கூட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் நினைத்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவடைந்து போக காலம் சமீபித்திருக்கிறது.
இதுல இந்த 4 புதிய உடன்படிக்கை 4 ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி, முதலாவது ஆசீர்வாதம் மிக த்ரில்லிங், மிக உன்னதமான ஆசீர்வாதத்தை போன மாதம் நான் குறிப்பிட்டேன். அது எத்தனை பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? போன வாரம் சொன்னதே எங்களுக்கு ஞாபகம் இல்லை, போன மாதம் தான் கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது அப்படின்னு சில பேர் முழிக்கிற மாதிரி தெரியுது. போன மாதம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு ஆசீர்வாதம், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் அப்படின்றது நம்ம நித்தியமெல்லாம் கைகளால் கொண்டு வாங்க முடியாத ஒரு பாக்கியம், பெரிய ஆசீர்வாதம். அதை ஒருவேளை அதை ரிவ்யூ பண்ணனா இப்போ அதுலேயே திருப்பி டைம் போயிடும். அதனால அதை கேட்காம இருந்தீங்கன்னா நீங்கள் போய் மறுபடியும் கேளுங்க. நானே 2-3 தடவை கேட்டிருக்கேன். கேட்டுட்டு நைட்டெல்லாம் அதே ஒரு சந்தோஷத்தில் ஆசீர்வாதத்தில் மூழ்கி இருக்கிற மனிதனாக மனம் பூரிச்சு போச்சு. என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம், தேவனை கர்த்தரை தேவனாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். அந்த அந்த பாக்கியத்தை அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம உணர முடியும், பெரிய பாக்கியம். அதனால அதை பாருங்க. இன்னைக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம பார்க்கணும். இன்னொரு ஒரு பொக்கிஷத்தை திறந்து பார்க்கிற மாதிரி, முதல் பொக்கிஷமே பெரிய ஆசீர்வாதம் சொல்ல போனால் அதை ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு ஒரு சீரீஸாக கூட நடத்தியிருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நமக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம், வெரி வெரி பிளஸ்டட் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் என்ன? 12வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கு, 8:12. ஏனெனில் நான் அவர்களை அந்நியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடன்படிக்கையின் 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பாவ மன்னிப்பு, the forgiveness of sins. அதை கேட்ட உடனே ஓ அதுவா, நாங்கள் சண்டே ஸ்கூல்ல இருந்து அதை கேட்டிருக்கிறோம். பாவ மன்னிப்புனா ஆண்டவர் இயேசு நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறாருன்னு நம்ம கேட்டது தானுங்க, கேட்டது தான் அப்படின்னு நமக்கு இருக்கலாம். இந்த பிரச்சனை என்னன்னா, அநேக டைமில் சில வார்த்தைகள் மீண்டும் மீண்டுமாக ஜபத்தில் காரியங்களை பயன்படுத்தி பழகி போய் அதனோட ஆழம், அதனோட அதிசயம், அதனோட பாக்கியத்தை நம்ம உணர்றதில்லை. இதை நானும் அதை திறந்து அதை பார்த்து அதை தயார் பண்ணணும்னு போகும்போது இது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆசீர்வாதம் என்று நினச்சி பார்க்கும்போது ஒரு பிரசங்கத்தில் உண்மையாக முடிக்க முடியாது என்பதை நினைத்து ஒரு 2 பிரசங்கம் இருக்கலாம். அதனால ஒரு பிரசங்கத்தை பத்தி பார்க்க போறோம். த பிளஸ்ஸிங் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதம், ஆசீர்வாதங்களின் ஆசீர்வாதம். அப்படி சுவிசேஷத்தின் சாரமே என்னன்னா பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு பழையற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி, பாவ மன்னிப்பு உச்சகட்ட ஆசீர்வாதமாக, ஒரு ஆசீர்வாதங்களுக்கு ஒரு கிரீடம் சூட்டணும்னா, ஆசீர்வாதத்தின் கிரீடம் அப்படின்னா பாவ மன்னிப்பை தான் காட்டுது. நமக்கு எல்லாம் அறிமுகமான ஒரு சங்கீதம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்லி முதல் ஆசீர்வாதத்தை என்னத்தை வைக்கிறாரு, என் நோய்களை எல்லாம் குணமாக்குனீர், அதை வைக்கிறார். இல்ல, அவர் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து, அதான் டாப் இல்லைங்களா. அதுக்கப்புறம் தான் நோய்களை எல்லாம் குணமாக்கி நம் பிராணனை அழிவிலிருந்து மீட்டி நன்மையினாலையும் திருப்தி பார்க்கிறாருன்னு வருது. டாப் ஆசீர்வாதம். ஆனா நம்ம வாழ்ற காலம் ஒரு போவர்டட் ஜெனரேஷன் அப்படின்னா, எல்லாமே தலகீழ இருக்கிற உலகம், தலகீழ கிறிஸ்தவம், தலகீழ எல்லாமே தலகீழ. நம்ம பைபிளை படிக்கிற மக்களா இருந்தாலும் நம்ம தலையும் தலகீழ தான் இருக்கும். ஏன், எது முக்கியம் நமக்கு தெரியாது, எது முக்கியம் இல்லையா அதுதான் முக்கியமா தெரியும். எதை பத்தி நம்ம ரொம்ப மனசு வைக்கிறோமோ அதுதான் முக்கியமா தெரியும். அது போவட்டுன்னு கூட நமக்கு தெரியாம இருக்கும். வேதம் உன்னத ஆசீர்வாதமா இதான் காட்டு. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற பசங்க, வேதம் படிக்காதவங்க, வேதம் அறியாத போதகருங்க, எல்லாம் என்ன ஆசீர்வாதம், நோய்களை எல்லாம் குணமாகார், உங்க இத பணத்தை எல்லாம் கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், அதை கொடுப்பார், அதான் முக்கியம், அதான் ஆசீர்வாதம், இயேசு கொடுக்குற ஆசீர்வாதம். தலகீழ இருக்கிற கிறிஸ்தவம், கிறிஸ்தவத்தின் உன்னத உச்சக்கட்ட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, பாவ மன்னிப்புங்க, பாவ மன்னிப்பு. இந்த ஆசீர்வாதத்தை எந்த மனுஷன் ஆழமா கிரகித்து கொள்ளுகிறானோ, அந்த சரித்திரத்துல பாக்குறோம், அவங்க வித்தியாசமான மனிதர்கள், பெரிய மனிதர்கள், பெரிய பரிசுத்தவான்களா மாறினதை பாக்குறோம். என்ன, மார்ட்டின் லூத்தர் ஒரு பிரீஸ்டா, ஒரு இருந்த அப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தவாதி, ஜெர்மன்ல இருக்கிற ஒரு மார்ட்டின் லூத்தர் ஒரு பிரீஸ்டா இருந்து தன்னுடைய குற்ற உணர்வுல வாடிக்கொண்டு தன்னைத்தானே அடிச்சு கொண்டு சாட்டையில சோர்வுலையும் வேதனையிலையும் மூழ்கி இருள்ல மூழ்கி இருந்த மனுஷன், என்ன அந்த மனுஷனை உலக சரித்திரத்தை மாற்றக்கூடிய சீர்திருத்தவாதியா மாத்தினது என்ன தெரியுமா, என்ன மாத்துச்சு, விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பை அவர் அனுபவிச்ச அந்த அனுபவம் தான். பாவ மன்னிப்பு எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு அதிசயமான காரியம் என்ற அந்த பலன், பாவ மன்னிப்பின் மூலமா தனக்கு கிடைத்த பலன் தான் உலகத்துக்கு விரோதமாக, ரோமன் கத்தோலிக் ராஜ்யத்துக்கு விரோதமாகவே நிக்க வச்சு அவரை சவால் விட வச்சுச்சு. அந்த பலம் தான் அவரை நிக்க வச்சுச்சு. சுத்த மனசாட்சியோடு நான் நிக்கிறேன்னு மனுஷன் போய் பேசுற பனியன், ஒரு பெரிய பரிசுத்தவான், அவர் மோட்ச பயணி எழுதியிருக்கார். அவரும் ஒரு 8-9 மாசத்துக்கு அளவுக்கு ரொம்ப குற்ற உணர்வு, பாவ குற்ற உணர்வுல வாடி வாடி வாடி, அதுக்கப்புறம் அவருக்கு கிடைச்ச விடுதலைக்கு மனுஷன் பெரிய பக்திமான மாறி பெரிய பிரசங்கியா மாறின. அவர் எழுதின புக்கு மோட்ச பயணியில அழகா எழுதுறாரு. ஒரு கிறிஸ்தியான், அவன் முதுகுல பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய மூட்டை சுமை, அந்த மூட்டை சுமை அவன் வச்சுக்கிட்டு வாழ்க்கையே அவனுக்கு வெறுத்து போச்சு. வாழ்க்கையே வெறுத்து போனது காரணம் அந்த கஷ்டம், இந்த கஷ்டம் இல்லை, அவனுக்கு பின்னாடி இருந்த மூட்டை சுமை தாங்க முடியல. வாழ்க்கை பிடிக்கல, எல்லாம் இருந்துச்சு, வாழ்க்கை பிடிக்கல, குடும்பம் பிடிக்கல, வாழ்க்கையே வெறுத்து போய் எல்லாத்தையும் விட்டு அவன் போறான். ஏன் போறான், அந்த மூட்டை சுமைனால. ஆனா ஒரு காலகட்டத்தில் அந்த சிலுவையை போய் பார்த்து சிலுவையை கண்ட பிறகு அந்த மூட்டை அவங்கிட்ட இருந்து கலண்டு உருண்டோடு, அப்போ அந்த மனுஷனுக்கு வந்த ஆனந்தம் பாக்கியம் அதை விவரிக்கிறார். தனக்கு ஏற்பட்ட பாவ மன்னிப்பின் அனுபவம் ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. தேவதூதர்களை பார்த்து நம்ம அநேக நேரத்தில் பொறாமப்படுறோம், அவங்களுக்கு அவங்களும் சந்தோஷமா இருக்கிறாங்களே, எப்போ பார் ஆண்டவர் ஸ்தோத்தரிச்சிருக்காங்க, நம்ம கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு இல்லைன்னு. அவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, பாவ மன்னிப்பின் பாக்கியம் அனுபவம் அவங்களுக்கு இல்லை, மீட்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷம், அந்த பாக்கியம். பாருங்களேன், பெரிய பிளஸ்ஸிங். அது பரலோகத்தில் நித்திய நித்திய நித்தியமா நம்ம எதுக்கு ஆண்டவரை போய் துதிச்சுக்கிட்டு இருக்க போறோம், எதுக்கு ஆண்டவரே எல்லா வியாதிகள்ல இருந்து என்னை சுகப்படுத்தினீரே ஸ்தோத்திரம், நித்திய நித்திய காலமாக உமக்கு ஸ்தோத்திரம், அதுக்காக நித்திய ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா கஷ்டங்கள்ல இருந்து என்ன நீங்கள் ஆக்குனீரே, எங்களுக்கு அந்த பிரச்சனையில் நீங்கள, அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்ல, பரலோகத்துல ரெவலேஷன்ல என்ன திறந்து பாக்குறோம், அவரே தம்முடைய ரத்தத்தினால் எங்க பாவங்களை அற கழுவி எங்களை சுத்திகரித்ததினால் அவருக்கு ஸ்தோத்திரம். பரலோகம் நித்தியமாக துதிக்க வேண்டிய ஒரு காரியம்னா அதை பற்றிய ஆழமான உணர்வு நன்றி நமக்கு இருக்க வேணாமா, இருக்கா, பெரிய ஆனந்தம். அந்த கிராண்ட் சப்ஜெக்டுக்கு உங்க மனதை செலுத்தும்படி, உங்க கவனத்தை செலுத்தும்படி, மற்றதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த முக்கியமான காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. இந்த முக்கியமான காரியத்தை கவனிக்கும் போது ஆவியானவர் தான் நம்ம மனசை பிரகாசிப்பிக்க பண்ணி நம்ம ஒவ்வொரு சிந்தனை பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே இந்த இரண்டாவது உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நாம் கிரகித்து மகிழும்படி ஆவியானவர் உதவி செய்யட்டும். நமக்கு இதை அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் புரிஞ்சுக்கணும்னா, மூணு காரிய தலைப்புல நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். இந்த தலைப்புங்கெல்லாம் நம்ம நீங்க எதை மறந்தாலும் தலைப்பு உங்க மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இந்த தலைப்பு தான் ஒரு ஒரு கொக்கி மாதிரி உங்களுடைய சொல்ற எல்லாத்தையும் அதுல மாட்டிக்கணும். இந்த தலைப்பு ஞாபகம் வந்துச்சுன்னா மற்றதெல்லாம் அது கூட ஞாபகம் வரலாம். ஏன்னா இந்த தலைப்பு அடியில தான் நம்ம பேச போறோம். மூணு தலைப்பு, பாவ மன்னிப்பின் அவசியம், பாவ மன்னிப்புக்கு கொடுக்கப்பட்ட விலை, பாவ மன்னிப்பின் மூலமா கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். மூணு தலைப்பு. பாவ மன்னிப்பு பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பாவ மன்னிப்பின் அவசியம், பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்ட விலை, பாவ மன்னிப்பினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். எந்த காரியத்தையும் நம்ம நல்லா எடை போடணும்னா என்ன பண்ணணும், தங்கத்தை அதோட வேல்யூவேஷன் பார்க்கணும்னா என்ன பண்ணுவாங்க, இப்படி இப்படி பார்த்துட்டு இது 50,000 ரூபான்னு என்ன பண்ணுவாங்க, நீங்க பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கண்ணாடியெல்லாம் போட்டு என்னென்னவோ பண்ணுவார், எரிப்பார், என்னென்னவோ பண்ணுவார் இந்த மனுஷன், ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி. அதே மாதிரி பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசுன்றதை எடை போடணும்னா, அதை நுணுக்கமாக பார்த்து அது சத்தியத்தின் தராசுல வச்சு அது எவ்வளவு மதிப்புடையது என்பதை நம்ம பார்க்கணும். உலகங்களை விட மதிப்புடையது பாவ மன்னிப்பு என்பதை நாம் உணரணும்னா, அது என்ன மாதிரி ஆபத்துகள்ல இருந்து நம்மளை காப்பாத்துது, என்ன மாதிரி காயங்கள்ல இருந்து நம்மளை சுகப்படுத்துது, என்ன மாதிரி உக்கிரத்தை நமக்காக அது அவிக்குது, எவ்வளோ பெரிய பயங்கரத்திலிருந்து நம்மளை ரட்சிக்குது, எவ்வளோ ஆழத்திலிருந்து நம்மளை தூக்கி உயர்த்துது, எவ்வளோ உயரத்துக்கு நம்மளை உயர்த்தி வைக்குது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு வியாதியுடைய கஷ்டம் தெரிஞ்சவனுக்கு தான் அந்த மருந்துடைய அருமை தெரியும் இல்லைங்களா. ஒரு வியாதியில் படுற கஷ்டம் நமக்கு அந்த மருந்து இருக்குதேன்ற அருமை நமக்கு தெரியும். இப்போ சில பேர் கஷ்டப்படுற மாதிரி அந்த அதுக்கு மருந்து இருக்கே, அந்த வியாதி தெரியாதவங்களுக்கு அந்த மருந்து கொடுத்தா தூக்கி தான் போட்டுருவாங்க. அந்த வியாதியை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன எதற்கு என்ன வியாதி, பாவம்தாங்க வியாதி, பாவம்தான் வியாதி. பாவ மன்னிப்பின் அருமையை ஆழத்தை நாம் புரிஞ்சுக்கிற மக்கள் யார், புரிஞ்சுக்கிட்ட மக்கள்னா மாட்டின் லூத்தர் ஏன் புரிஞ்சுக்கிட்டார்னா, பாவத்தின் அகோரம் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிச்சு, பல மாதங்கள் தெரிஞ்சிச்சு, எவ்வளோ பயங்கரம் எவ்வளோ அகோரம் தெரிஞ்சு ஜான் பனியனுக்கு தெரிஞ்சிச்சு. நமக்கு தெரியுமா பாவத்தின் அகோரத்தை பற்றி முதல்ல புரிஞ்சுக்குவோம். இதுதான் பாவத்தின் பாவ மன்னிப்பின் அவசியத்தை நமக்கு உணர்த்தும். பாவம் என்றால் என்ன, பாவத்தை வந்து பாவம் முகமூடி போட்டு தான் எப்போவும் நம்ம கிட்ட வரும், ஒரு நல்ல அழகாக வரும். ஆனால் அதனோட முகமூடியை கிழிச்சி அது எவ்வளோ மோசமான அருவறுப்பான மிருகம் என்பதை நாம் பார்த்தா தான், அதோட அசிங்கமான உருவங்களை நாம் நுணுக்கமாக பார்த்தா தான் பாவ மன்னிப்பின் அருமை நமக்கு தெரியும். ஆகவே பாவம்னா என்ன, முதல்ல அங்கே ஆரம்பிப்போம். பாவம்னா என்ன ஞாபகம் இருக்குங்களா, பாவம்னா என்ன, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். வேதம் தான் சொல்லு, நியாயப்பிரமாணம். ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் நல்லா பண்ண தேவன், எல்லாம் நல்லதா இருக்குதுன்னு பார்த்த தேவன், அவரும் நல்லவர், அவர் இயற்கைக்கு ஏற்றபடி எல்லாத்தையும் நல்லா பண்ணாரு. அவருடைய இயற்கையின் பிரதிபலிப்பாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்முடைய ஆயுசு நல்லா இருக்கணும் என்பதற்காக ஒரு நல்ல பிரமாணத்தை, நியாயப்பிரமாணத்தை நமக்காக கொடுக்கற. அப்போ அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா இந்த பிரமாணத்துக்கு எல்லைக்குள்ளே இரு, இது வெளியே போவார், போதகருக்கு மிஞ்சினவன் சீசன் இல்லைன்ற மாதிரி இதை மிஞ்சாத அதுக்குன்னு பிரமாணத்தை அவர் கொடுத்தார். அவருடைய இயற்கை, அவருடைய இயற்கையின் பிரதிபலிப்பு தான் அவருடைய பிரமாணம். அதை கொடுத்தார், நான் எவ்வளோ நல்லவர், உன்னுடைய மிகுந்த நன்மைக்காக அன்பில் நான் அவனுக்கு கொடுக்குறேன். கடவுளையும் அவருடைய பிரமாணத்தையும் பிரிக்க முடியாது. ஆனா அந்த பிரமாணத்தை போட்டு உடைக்கும் போது, அந்த பிரமாணத்தை நம்ம போட்டு மிதிக்கும் போது, அது கடவுளையே மிதிச்சதுக்கு சமானம், கடவுளையே மிதிச்சதுக்கு சமானம். அந்த அந்த பிரமாணத்தை உடைக்கும் போது அது பெரிய அட்டூழியம், பெரிய அட்டூழியம். அந்த அட்டூழியத்துக்கு பேர் தான் என்ன, பாவம். அட்டூழியத்துக்கு பேர் தான், அந்த அட்டூழியத்துக்கு முதல் முதல் அந்த அட்டூழியத்தை ஆரம்பிச்சு வச்சவர் யாரு, ஆதாம் இல்லைங்களா. அவர் தான் எல்லாத்துக்கும் ஆறு, அந்த அட்டூழியத்தை நம்ம கற்றுக் கொடுத்தவரே அவர் தான். அவரு ஆரம்பிச்சு வச்ச, அதுக்கு பேர் தான் மூல பாவம். மூல பாவம், மூல பாவத்தினால் ஆதாம் செஞ்ச பாவம், ஆதாம் செஞ்ச பாவத்தினால் எல்லாம் அவர் வீழ்ச்சி அடைஞ்சதுனால் நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக நாமளும் வீழ்ச்சி அடைந்து விட்டோம். மோசமான காரியம் நமக்கு நடந்துருச்சு. வேதம் என்ன சொல்லுது? முற்றிலுமாக நாம் சீர்கெட்டு விட்டோம். அந்த வசனத்தில் வருது இல்லையா, நம்மளை பாவம் வந்து நம்ம செய்யறது தான் இல்லை, நம்மளை எல்லாம் நம்ம பர்சனாலிட்டியே பாதிச்சிருச்சு, எல்லாமே கெட்டு போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு. சரியா நம்ம சிந்திக்க முடியாம, சரியா நம்ம யோசிக்க முடியாம, சரியா உணர முடியாம, பேச முடியாம, அந்த வசனத்தில் இன்னைக்கு பார்த்த ஒருவனும் நீதிமான் அல்ல. ஒவ்வொருத்தனுடைய வாய்க்குள்ள என்ன இருக்குது? உதடுக்குள்ள விஷம்தான், பாம்பு விஷம்தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, வாயை திறந்து பேசுனா நல்ல வார்த்தையே வரும், சாபங்கள் சாபங்களும் தூஷணங்களும் நிறைந்திருக்கு அவங்க வாயில, கசத்து தான் வருது வாயில, விஷம் நாக்கு எல்லாம், மனுஷனே கெட்டு போனோம். அதெல்லாம் ஆதாம் மூல பாவத்தினால் நமக்கு நடந்து விட்டது. பாருங்களேன், நம்மளால பாவம் நம்மள பிறப்புல இருந்தே நம்மள பாதிச்சிருச்சு. பிறக்கும் போதே அது மடியில வந்து உழுற மாதிரி உளுந்து நம்மளை கட்டி பிடிச்சிருச்சு, உடவே உடமாட்டேன். நம்ம வளர வளர நம்ம கூட வளர்ந்துச்சு, நம்ம கூட வளர்ந்து முழுசா நம்ம வாழ்க்கையெல்லாம் இருந்து கடைசியில நம்ம சாகுற வரைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு செத்து உன்னை கூட்டு போய் ஒரு அடைக்கல இடத்துல விடுற வரைக்கும் உன்னை விடமாட்டேன், நரகத்துல உன்னை தூக்கிட்டு போய் விடுற வரைக்கும் நம்மளை விடாம நம்மளை பிடிச்சிருச்சு. பாவம் இந்த உலகத்துல என்னங்க, நல்லா தானே வாழ்ந்துட்டு போறோம், எல்லாம் நல்லா வாழ்ந்தாங்க அவங்க, இதுன்னு கலரெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்றாங்கன்னா, இந்த உலகத்துல பாவம் பல அசிங்கமான முகத்துல வெளிப்படுது. உங்களுக்கு ஐட்ரான் ஒரு கேரக்டர் இருக்கும், நம்ம இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வரும். அப்படின்னா அவர் பெண் அழகா இருக்கும், ரொம்ப அழகா, முடியெல்லாம் ரொம்ப நீண்ட முடியா இருக்கும். அதை கோவப்படுத்துனீங்கன்னா திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா அது இப்படி திரும்பிச்சுன்னா அது முடியெல்லாம் பாம்பா வந்து நிற்கும். ஒரு ஒரு முடியும் ஒரு ஒரு பாம்பு அகோரமா இருக்கும் மூஞ்செல்லாம் பார்க்கறதுக்கு. ஒரு ஒரு முடியும் பாம்பாயிரும், ஒரு ஒரு மூஞ்சி ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பாம்பு, ஒரு பாம்பு கிரீனா இருக்கும், ஒரு பாம்பு ரெட்டா இருக்கும், அந்த மாதிரி ஒன்னொன்னும் வந்து கடிக்கும். அது எவ்வளோ ஹைட்டுக்குன்னா போகும், அந்த மாதிரி பெரிய பாம்பு, எல்லையே இல்லை, லிமிட்டே இல்லை. அதான் ஹைட்ரான்ற ஒரு கேரக்டர். அந்த மாதிரி மனுஷன் பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் ஒரு ஒரு டைம்ல அவனுடைய ஹைட்ரா அந்த பாம்பு அசிங்கமான முகம் வெளிப்படும். அழகா தலை வரைக்கும் உட்காந்துருப்பாரு, ஆனா ஹைட்ரா அவருக்குள்ள இருக்கு, நம்ம மறந்துடக்கூடாது, வந்து அசிங்கமா வெளிப்படும். அந்த மாதிரி மனுஷனுக்கு நமக்கு வெளிப்படுற பாவம் பல அசிங்கமான உருவத்துல வெளிப்பட்டாலும் ரெண்டு முக்கியமான உருவத்துல ஒண்டி நம்ம பார்க்கலாம். அதோட அகோரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமாக அது வெளிப்படுற விதம் வந்து நமக்கும் நம்மளை படைத்த தேவனுக்கும் இருக்கிற உறவுல எப்படி வெளிப்படுது, நமக்கும் நம்ம சொந்த ஆத்துமாக்கு எப்படி வெளிப்படுது, அந்த பாவத்தினுடைய முடிவு என்ன, அதை நம்ம பார்த்து நம்ம வேகமாக முடிக்கணும். கடவுளுக்கு பேர் வந்து நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு. அவர் வேதம் என்ன சொல்லுது? அவர்களுடைய அப்பா, நம்முடைய பிதா இல்லைங்களா, நம்முடைய பிதா. இவ்வுலகத்தில் எந்த கடவுளுக்கும் அவங்க வந்து அவங்களை அப்பான்னு கூப்பிட்டுக்க மாட்டாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல் கிறிஸ்டியானிட்டி தெரியுமா. ஒருத்தர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற அப்பாவுடைய பாசம் ரொம்ப ஸ்பெஷல், அதே அவன் பொண்ணுக்கு இருக்கிற அப்பாவுடைய பாசம் ரொம்ப ஸ்பெஷல். அந்த அப்பாவுடைய பாசங்களை எல்லாம், எல்லா அப்பாங்களுடைய பாசங்களை எல்லாம், உலகத்துல பிறந்து சாகிற எல்லா அப்பாங்களுடைய பாசங்கள்லாம் எடுத்து ஒருத்தருக்குள்ள போட்டோம்னா அந்த பாசம், மொத்த பாசமும் கடல் சமுத்திரத்துல இருக்கிற ஒரு துளிக்கு சமானம் அப்பா பிதாக்கு நம்ம மேல இருக்கிற பாசம். எவ்வளோ பெரிய அப்பா, எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு ஒவ்வொருத்தரையும். நம்ம ஒவ்வொருத்தரும், நம்ம தாய் நம்மளை வெறும் சுமந்தாங்க அவ்வளோதான், ஆனால் தாயின் கற்பத்தில் நம்மளை வடிவமைத்தவர் அவர் தான். நமக்கு மூக்கு, காது, கண், முடி, இந்த ஒரு ஒரு நரம்பும், ஒரு ஒரு காலம், ஒரு ஒரு இதும் அழகாக நம்மளை வடிவமைத்து என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறேன். நம்ம தாயின் வயிற்றிலேருந்து எடுத்து நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து செத்துருக்கலாம், அபாஷனாயி நம்ம அழிஞ்சிருக்கலாம், ஆனால் அபாஷன் ஆகாமல் நம்மளை காத்து வெளியே எடுத்து இந்நாள் வரைக்கும் நம்மளை ஆதரித்து வருகிற கடவுள் அவர் தான், அவர் தான் அப்பா. ஆனால் இந்த பாவம் நம்மளை என்ன பண்ணிருச்சு தெரியுமா? நம்ம மனசில், நம்ம மைண்டில் அவரை பற்றி பெரிய வெறுப்பை கொடுத்துருச்சு. கடவுள்னா மாம்ச சிந்தை தேவனுக்கு பகை, கார்னல் மைண்ட் இஸ் எனிமிட்டி அகேன்ஸ்ட் காட். இப்படி அன்பு காட்டுற கடவுள் மேலே தள்ளியே நிற்கணும்னு பார்க்கறது, தள்ளியே நிற்கணும், தூரமாக வைக்கிறது அவர். அதான பாவம் நம்மளுக்கு செஞ்சிருக்கு. நல்லா தான் இருப்பார் மனுஷன், ரொம்ப உண்மையாக இருப்பார் மனுஷன், ஆனால் கடவுள்னு வந்தால் தூரம் தான் நிற்பார் மனுஷன். ஏன் நீங்கள் அப்படி இருக்கிறீங்க? ஏன்னா பாவம் உங்களை இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மைண்டை இன்ஃபெக்ட் பண்ணி எப்பப்பார் அவர்கிட்ட இந்த தூரம் 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 தான் போகணும். தூரம் வேற எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட், என் மூளை எல்லாத்துலேயும் ரொம்ப வேலை செய்யும். கடவுள்னு வந்தாவே அவர் பைபிளை படிக்கணும்னா பிடிக்காது. அவர்கிட்ட ஜாம் பண்ணோம்னா 101 காரியங்கள் மைண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அவர்கிட்ட பேசுறது ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் மைண்டு பாய்சன், அந்த ஹைட்ரா அங்கேதாங்க தெரியுது. உனக்கு பாய்சன் ஆயிடுச்சு உன் மைண்டு, உன் மைண்டெல்லாம் பாய்சன். இயற்கையான ஆசையே உனக்கு இல்லை. கடவுள்கிட்ட இருந்து தூரம் போகிற காரியங்கள் தான், முகமுகமாக அவருக்கு நிற்கிற விருப்பமே உனக்கு இல்லை. மைண்டு முதலாவது நமக்கு கரெக்டாயிடுச்சு. பரலோகமே, பரலோகத்தில் இருக்கிற எல்லா தேவ தூதர்களும் பிரதான தேவ தூதர்களும் ஜீவன்களும் எல்லாமே 24 மணி நேரம் அவரை நினைச்சு நினைச்சு அவங்க மூளையெல்லாம் அவர் தான் நிறைஞ்சிருக்கார். புகழ பாத்திரம் உள்ள அவரை இந்த அசிங்க பாவத்தினால் கரப்பட்ட மூளைக்கு பெட்ட தாயை விட அன்பு செஞ்சு காத்து வந்த கடவுள்னா பிடிக்க மாட்டேன்னு இந்த மைண்ட். இதான் நம்முடைய முதல் ஐட்ரா, பாவத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள். நான் நம்மளை வெறும் படைத்தவர் மாத்திரம் இல்லை, ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் தருகிறவர் அவர் தான். அவருக்குள் நாம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம்னு வேதம் சொல்லு. எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அவர் தான் கொடுத்தார். நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் காரியம் போய், இன்னைக்கு காலையில் சூரிய உதித்தது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம டேஸ்டாக ருசிக்கிற ஒரு ஒரு காரியமும், பார்க்குற ஒரு அழகான சீனரியும், எந்த நன்மையும் இன்னைக்கு நம்ம எந்திரிச்சு ஒரு வழி இல்லாத ஒரு நாள் நமக்கு இருக்குதுன்னா அது அவர் கொடுத்தது. ஒரு நல்ல சுகத்தை கொடுக்குறாருன்னா அது அவர் கொடுக்கறது. ஒரு நல்ல மூளை, அறிவு, அறிவை பயன்படுத்தி திறமையை, நம்ம மூளையில் எவ்வளோ பாதிக்கப்பட்டவங்க நம்ம ஸ்கூலில் இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம மூளை நல்லா வேலை செஞ்சு கை கால்லாம் அசைவாடி ஒரு திறமையாக வேலை செஞ்சு நமக்குன்னு ஒரு ஊதியம் நம்ம சம்பாதிச்சோன்ற ஒரு சுய மரியாதையை ஏற்படுத்திக்கிட்டு சுய மதிப்போடு வாழ்கிறதுக்கு செஞ்சது அவர். ஆனால் பாவம் நம்மளை என்ன செஞ்சிச்சு தெரியுமா? நம்ம மூளையை மாத்திரம் இல்லை, நம்ம இருதய உணர்ச்சிகளை பாதிச்சு அவர்னா பிடிக்கிறதில்ல, அவர்னா பிடிக்கிறதில்ல. அவர் எப்பப்பார் நம்மளை பிடிச்சி நம்மளை சுத்தி இருக்கிறாராம். வேதம் சொல்லுது, நீ உட்காருது, நீ எழுந்துக்கிறதையும் படுத்துக்கிறதையும் சுத்தி உன்னை கவனிச்சு உன்னை சூழ்ந்து அளவில்லாத அன்போடு உன்னை சூழ்ந்து சூழ்ந்து பின்னாடியே வருகிற கடவுள். ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்பி பின்னாடியே நிற்கிற மாதிரி அவன் போயிடுவான், ஆனால் அந்த கடவுள் போவே மாட்டான். விரும்பி உன் மேலேயே இருக்கிற பிதா. ஆனால் அவர்னா பிடிக்கிறது இல்லை என் மயம் ஹார்ட்டுக்கு. வேற எல்லாத்துலேயும் ஆசை, வேற எல்லாத்துலேயும் உணர்ச்சி, உணர்ச்சி பொங்கி பொங்கி வரும். குடும்பம் எடுத்தா உணர்ச்சி, வயதை எடுத்தா உணர்ச்சி, சினிமா பார்த்தா கண்ணிலா உணர்ச்சி, பாசமலர் உணர்ச்சிகள்லாம் வருது. ஆனால் கடவுள் மேலே ஒரு உணர்ச்சியா என் இருதயத்துக்கு மன உணர்ச்சிகள் இல்லையே, உணர்ச்சி இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாமே உள்ளுக்குள்ள ரகசியத்தில் கடவுள்னா பிடிக்கிறது இல்லை. வெளியில் என்னன்னா நம்ம போடலாம், அவருடைய பரிபூர்ணம், அவருடைய ஜனங்க, அவருடைய சபை, அவருடைய காரியங்கள்னா பிடிக்கிறதுல. இதாங்க நம்ம உணர்ச்சியை கரப்படுத்தி விட்டது பாவம். நம்ம மைண்டை ஹார்ட்டை இந்த ஐட்ரா பாதிச்சு இது எப்படி வெளிப்படுதுன்னா ஒரு சவால் விடுறது கடவுள்கிட்டே. அகங்கார் என்ன பண்ணிட முடியும் அவர், என்னத்தை பண்ணிடுவார் அவர்? மைண்டு ஹார்ட்டை அவரை பிடிக்காமல் என்னன்னா ஒரு அவமதிப்பு. அவர் விஷயம்னா ஒரு அவமதிப்பு. எல்லாத்துலேயும் ஒன்று கொஞ்சம் ரொம்ப இது, உன் கவர்னருக்கு போய் செய்தியான்றார் ஆண்டவர். ஒரு ஊனமானதையும் இதையும் என் கிட்ட வரிய, உன் கவர்னருக்கு போய் அதை எடுத்துகிட்டு போய் கொடுப்பியா அப்படின்றார் ஆண்டவர். அவர்னா அவமதிப்பு, அகங்காரம், என்னத்தை பண்ணிட முடியும். இந்த பெருமையில் வளர்ந்து வளர்ந்து அவர் போட்ட கோடெல்லாம் மீறுறதுக்கு துணிவு எங்கேருந்து நமக்கு வருது? எதிர்ப்பு, ஒரு அவமானமாக அவர் ஒரு என்ன அவர் சொல்கிறார், இதை செஞ்சால் தப்புனா இல்லை நான் செய்வேன் என்ன இருக்கு? ஏன்னா நம்ம மைண்ட் அவர் பிடிக்கிறது இல்லை, நம்ம ஹார்ட்டுக்குள்ள அவர் மேல வெறுப்பு இருக்கிறதுனால அந்த அகங்காரம், அந்த ஹைட்ரா பாம்பு வெளிப்படும். என்னங்க கடவுள் வார்த்தையை மீறுறீங்களே, என்னதான் பண்ணிடுவாரு? என்னதான் இவரு ஃபேரோ கேட்ட மாதிரி, ஹூஸ் த லார்ட் தட் ஐ ஷுட் சர்வ், யார் கர்த்தர் நான் போய் அவருக்கு பயப்படுறதுக்கு, அவர் சேவிக்கிறதுக்கு யார் அவர் அப்படின்ற இது அகங்காரம். அகங்காரம் மாத்திரம் இல்லை, அவர்கிட்ட இருந்து எல்லாம் திருடுறது. இறையாண்மை நம்ம விசுவாச அறிக்கை சொல்லுது, அவர் உன்னத எல்லாத்தையும் தருகிற தேவன், அவருக்குள்ள இருந்து எல்லா ஆசீர்வாதமும் சந்தோஷமும் நல்லத்தனமும் எல்லாருக்கும் போறதுனால எல்லோ மனித குலமும் அவருக்கு துதியும் ஆராதனையும் பயமும் சேவையும் கீழ்ப்படிதலை தருவதற்கு கடன்பட்டிருக்கிறோம். அந்த கடனை திருப்பி கொடுக்காத போது அவர்கிட்ட திருடுறது இல்லையா? நம்ம நம்மளை தாங்க செய்ய வைக்குது பாவம். அவருக்கு நியாயமா அவருக்கு கொடுக்க வேண்டிய துதி, ஒரு நாள் துதி கொடுக்கறது கஷ்டம். ஏன்? பாவத்தினால் கரப்டான மனுஷருங்க நாம். அதான் பாய்சன் நம்மளை இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. இவ்வளவு செஞ்ச கடவுள், இவ்வளவு செஞ்ச எத்தனை நாள், ஒரு நாளா இது செஞ்சிருக்கிறோம். எத்தனை நாள் அவர் அவர் காத்து வாங்கிக்கிட்டு, அவர் கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு, அவர் கொடுக்குற தண்ணியை குடிச்சுக்கிட்டு, அவரை பத்தி எந்த விதமான சிந்தனையும் கஷ்டம், உணர்ச்சியும் கஷ்டம். என்ன ஒரு ஜென்மங்கள் நம்ம பாருங்க, பாவம் நம்மளை என்ன மாதிரி பண்ணிருச்சு பாருங்க. அந்த பாவம் இதான் பாவம். ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை. நான் ஒருத்தர் சொல்றாரப்பா, நான் கடவுளுக்கு நம்ம செய்யறது, உங்க அம்மாவை 10,000 தடவை நீ காலில் உதச்சி காரி துப்புனா எப்படி இருக்கும்? அதை விட பெரிய அவமானம் அவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் செய்யறோம் நம்ம. ஒவ்வொரு தான் அந்த பாவம். இதுல அதிசயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி அநியாயம் செய்யற மக்களை போய் எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன்னு அவர் வந்து சொல்றது. பாவம் மன்னிப்பின் அவசியம் நமக்கு தெரியுதா? பாவம் பாவம் இதான் நம்மளுக்கு செஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட ஜென்மங்களாகத்தான் நம்மளை மாத்திருச்சு. அந்த மாட்சிமை உள்ள தேவன் தன்னுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தில் அவர் என்ன சொல்றாரு? உங்க அக்கிரமங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன்ன்றார். பாருங்களேன், அது மாத்திரம் இல்லை, பாவம் அவருக்கு செஞ்சது மாத்திரம் இல்லை, அவருக்கு எப்படி வெளிப்படுற ஐடியா மாத்திரம் இல்லை, நம்ம சொந்த ஆத்மாவை எவ்வளவு கெடுத்துருச்சு. நல்ல ஒரு பூங்காவனம் போல நம்மளை படைத்த பரிபூர்ண நீதி, எல்லா நன்மையை செய்யக்கூடியவனாக ஆதாம படைத்தா, பாவம் வந்து என்ன பண்ணிருச்சு? ஒரு வனாந்திரமாக, ஒரு சுருடாடாக நம்மளை மாத்திருச்சு. அந்த வசனத்துல வர மாதிரி எல்லா அங்கங்களும் கெடுத்துருச்சு. நாக்கு ஒழுங்கா இல்லை, மூளை ஒழுங்கா இல்லை. ஒரு ராயல் ராஜா, அருமையான ராஜா வந்து, அழகா இருக்கிற ராஜா போய் ஒரு 10 திருடன்களை அடிச்சு, அவன் துணியெல்லாம் கிழிச்சு, முகம் கை காலெல்லாம் அடிச்சு உதச்சி வீங்க வச்சு, அவனை நிக்க வச்சு, நிர்வாணமா நிக்க வச்சு, அப்படி இருக்கும். அப்படித்தான் பாவம் நம்மளுக்கு பண்ணிருச்சு. எதுவுமே தெரியல. எல்லா நீதியும் நிறைவேற்ற பறந்த மணி ஆதாம், இப்ப நம்மளால ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. இயலாமை உள்ளவர்களாக நம்மளை மாத்திருச்சு. அதான் வேதம் சொல்லுது, கேனாட் டூ குட். நம்மளால ஒரு நன்மையும் செய்ய நம்மளால முடியாம ஆயிடுச்சு. எவ்வளவு எவ்வளவு பயங்கர நிலைமை நம்ம நிலைமை, யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் வந்து ஒரு நன்மையும் உன்னால செய்ய முடியாது. யூ கான்ட் டூ எனி திங் குட். பாருங்களேன், எல்லா ஆவிக்குரிய தன்மைகளையும் கெடுத்து விட்டுருச்சு நமக்கு. கெடுத்து விட்டு இயலாமை உள்ளவர்களாக, வேதாதான் சொல்லுது, குஷ்டரோகி, ஆவிக்குரிய குஷ்டரோகிகளாக, கொலை உயரமா குத்துயரமா நம்மளை உடலை பாவம் வேத என்ன நம்மளை கொன்னே போட்டுருச்சு. பாவத்தில் நீங்கள் மரித்தோர்களா ஆனீர்கள், வேதம் சொல்லுது இல்லைங்களா? பாவத்தில் மரித்தோர்களா ஆனீர்கள். பாவம் என்ன பண்ணியிருக்கு பாருங்களேன். தேவனுக்கு விரோதமாக நம்ம சொந்த மனசாட்சி கெடுத்தது மாத்திரம், நம்ம இருதயத்தையும் ஆத்மாவையும் குற்ற மனசாட்சியில நிரப்புறதுதான் பாவம். உங்களுக்கு ஏற்பட்டிருக்க அந்த அனுபவம், குற்றம், பாவ குற்றம்னா என்னன்னு தெரியுமா? அந்த அனுபவம் ஒரு விசுவாசிக்கும் இருக்கும். தான் மார்ட்டின் லூத்தருக்கு இருந்துச்சு, ஜான் பனியனுக்கு இருந்துச்சு, நமக்கு இருந்திருக்கா அந்த ஒரு டைம்ல அந்த குற்ற உணர்வு, நான் எவ்வளவு பெரிய பாவி என்ற குற்ற உணர்வு வந்து ஆவியானவருக்கு தான் அதை கொடுக்குறது. அது கொடுத்த பிறகு நடு நடுங்கம் பாருங்க, மனசாட்சியே ஒரு ராட்சச மாதிரி எந்திரிச்சு நின்று, எப்படி நீ எல்லாம் என்ன பாவங்கள் செஞ்சிருக்க, நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறதே இந்த உலகத்தில் மகாபெரிய அதிசயம். உன்னை உயிரோடு வச்சிருக்கிறாரு ஆண்டவர், அது மகாபெரிய அதிசயம். எவ்வளவு பெரிய பாவங்களை நீ செஞ்சிருக்கான்னு மனசாட்சி ஒரு ராட்சச மாதிரி சுத்தி எடுத்து நம்ம தலைமையில அடிக்கிற மாதிரி வழி எடுக்கும். ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. பாவ குற்ற உணர் மனசாட்சியே நிரப்பி சமாதானம் இல்லாம நம்மள, அது ஒரு பெரிய வேற உலகம். அது இந்த உலகத்திலேயே எல்லா மனுஷருங்களும் சந்தோஷமா இல்லாத காரணம் என்ன தெரியுமா? அங்க எங்க கொஞ்சம் சந்தோஷம்தான். மெயினா குற்றமுள்ள மனசாட்சியை சுமப்பதுனால தான். இந்த உலகமே நம்மளை தப்பா சொல்லட்டும், ஊரே நம்மளை கரைச்சி போட்டுட்டோம், என்ன பிரச்சனை தான் வாழ்க்கையில இருக்கட்டும், நம்ம மனசாட்சி சுத்தமா இருந்தா எங்கும் இல்லாத சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். ஊரே நம்மளை புகழ்ந்து எல்லா வசதிகளும் இருந்து நம்ம மனசாட்சி நிம்மதியா இல்ல, சந்த கிளியரா இல்லைன்னா என்ன இருந்து எங்க போனாலும் நிம்மதி ஒன்று கிடைக்காது. இதுதான் பிரச்சனை. நிம்மதி இல்லாத காரணம் குற்றமுள்ள மனசாட்சியை மனுஷன் சுமக்கிறதுனால. பயங்கர பாவத்தின் முடிவு என்ன? இப்படிப்பட்ட பாவத்தின் முடிவு ஆண்டவர் இங்கேயே காமிச்சிருக்கார். அந்த பாவத்தை எப்படி வெறுக்கிறாருன்னு, ஆரம்ப உலகத்துல பிள்ளைங்கன்னு பார்க்கல, பெரியவங்கன்னு பார்க்கல, பெண்ணுன்னு பார்க்கல, ஆணுன்னு பார்க்கல, ஒரு குடும்பத்தை விட்டுக்கிற எல்லாரையும் புயல் தண்ணியை அமிச்சு வானத்தின் கதவுகள்லாம் திறந்து எல்லாரையும் முக்கிட்டார் தண்ணியில் இல்லைங்களா. ஏன்? பாவத்தினால தான். சோதரன் குமாரா முழு ஊரைய ஃபுல்லா சாம்பல் ஆக்கிட்டார் பாவத்தில். ஒருத்தர் சொல்றாரு, அதெல்லாம் சாம்பிள். ஒரு டேம் திறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி வரும் பார்த்துருக்கிறீங்களா, கொஞ்சம் நடுவில் இருக்கிட்டு ஓட்டை இருந்தா சின்ன வெளியே வந்துகிட்டு இருக்கும் தண்ணி. அதுதான் அது நோவா காலத்தில் அழிச்சது, சோதம் குமார அழிச்சது. அது டேமு வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஓட்டையில் கொஞ்சம் வந்துருச்சு, ஏன்னா ஓட்டையில். ஆனால் ஒரு நாள் டேம் திறக்கிற நாள் வரும். அது எப்படி இருக்கும் தெரியுமா? அதான் பாவத்துக்கு முடிவு. இந்த டூம் ஆஃப் சின், பாவத்தின் முடிவு. வேதம் அதை விவரிக்க பார்க்குதுங்க. வேதம் அதை பல வார்த்தைகளில் சொல்ல பார்க்குது. எத்தனை எச்சரிக்கை! ஒரு 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 டீசன்சியை விட்டு கூட, ஒரு ஆக்வர்டாக இருக்கிற வார்த்தைகள் கூட பயன்படுத்தி நம்மளுக்கு ஒரு இதுலேருந்து நீ தப்பிச்சுக்கன்னு வேதம் எப்படி தான் எச்சரிக்கணும்? இப்படியெல்லாம் எச்சரிக்குது வேதம் பாவத்தின் அகோரத்தை. பாருங்கள் 2 தெசலோனிக்கர் 1:7-9 7-9 வரைக்கும் வாசிச்சோம்னா, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதர்களோடு கவனிங்க ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். ஜுவாலித்து எரிகிற அக்னியோடு அவர் வருவார். அவர்கள் கர்த்தரை 10வது வசனம், அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். அழிவே ஒரு முடிவு. இது என்ன போட்டிருக்கு? நித்திய அழிவு. நித்தியமா அழிஞ்சுகிட்டு இருக்க தான் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரோமர் 2 போட்டிருக்கு, உபத்திரவமும் வியாகுலமும் உக்கிரமும் ஒவ்வொரு பாவம் செய்யற ஆத்மாக்கு அந்த நாள்ல ஏற்படும். டேம் திறந்து விடுற நாள்ல ஏற்படும். இன்னும் அந்தப்பா இந்த பார்வைகள்லாம் எப்படி பார்த்து யோசிக்கிறது? இதெல்லாம் யோசிக்கிற மனுஷன் பாவத்தை பத்தி என்ன யோசிப்பான்? யோசிச்சு பாருங்க. ரெவலேஷன்ல எப்படி போட்டிருக்குன்னா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிரமாயிருக்கிற மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். இந்த திராட்சை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொளுத்த பிறகு ஜூஸ் எல்லாம் வெளியில வர அளவுக்கு கொளுத்தும். நல்லா அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் பிடுங்கி, அந்த காலத்துல ஆலைன்னு இருக்கும், அதுல போட்டு திராட்சையெல்லாம் கொட்டிட்டு கொளுத்துருக்கிற திராட்சை. இவர் அதுல குதிச்சு மெரிப்பார், ஜோரா மெரிப்பார். பிச்சுக்கிட்டு வரும் ஜூஸ். ஜூஸ் வந்து அப்படியே ஒரு இதுல கலெக்ட் ஆகும். அந்த காலத்துல மிஷின்லாம் இல்லை இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு, அப்ப பாவம்னா சும்மா நினைச்சுக்கிட்டு செஞ்சுட்டு போறியா நீ? அது உன்னை கொழுக்க வச்சுக்கிட்டு இருக்குது. ஜூஸ் மாதிரி கொளுத்து 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 ஜூஸ் வடிகிற மாதிரி கொளுத்துக்கிட்டு இருக்கிற நீ, ஒரு நாள் ஒன்று வரும், அந்த டேம் திறக்கிற நாள் ஒன்று பிடுங்கி அந்த ஆலயத்துல போட்டு மெரிப்பேன் நான். சர்வ வல்லமையனுடைய தேவனுடைய மெரியது. ஐயோ, அவர் மெரிச்சா நான் தாங்க முடியாதே. நீ தாங்க முடியாது, ஆனால் நான் தான் மெரிப்பேன். நீ தாங்க முடியாம மெரிப்ப. அதனாலதான் நித்தியமா மெரிச்சாலும் மெரிச்சுக்கிட்டே இருப்பேன். நித்தியமா வாங்க போறேன் பாவத்துக்காக. பாருங்களேன், பயங்கரமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு தாங்க முடியாத மெரி. இன்னொரு இடத்துல மத்தேயுல சொல்றாரு, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுகளும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்கு போங்கள். பாவத்தின் முடிவு தாங்க. ஆண்டவர் நியாய தீர்ப்பில் வந்து நின்று டேம் திறந்து விடுற நாளில் வந்து நிற்பாராம். பார்த்து ஒரு கூட்டத்தை பாவத்துக்காக சொல்ல போறான், என்னை விட்டு போங்க, டிபார்ட் ஃப்ரம் மீ அப்படின்னு அவங்க ஒரு வேலை கேட்குற மாதிரி. ஆண்டவரே, எல்லா நன்மைக்கும் ஊற்று உமை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே அப்படின்னு கேட்குற மாதிரி. சரி, நீ போயே ஆகணும்னா நாங்கள் போகிறோம். ஒரு உங்களுடைய ஆசீர்வாதமாவது கொடுத்தா அனுப்போனா என்ன அடுத்தது சொல்றாரு? சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு போங்க, என் சாபத்தை வாங்கிட்டு போங்க. ஐயோ, உம்மை விட்டு போகணும், உன் சாபத்தை வாங்கிட்டு போனோமா? ஆண்டவரே, போற இடமாவது கொஞ்சம் நல்ல இடமா கொடுங்க அப்படின்னா எங்க போனோம்? நித்திய அக்கினிக்குள்ள போங்க. என்னை விட்டு போகணும், என் சாபத்தோடு போங்க, நித்திய அக்கினிக்குள்ள போங்க. கடைசியிலேயாவது ஆண்டவரே, சரி நித்திய அக்னியில தான் வேகணுமா, எங்களோடு எங்களுக்கு ஆறுதலா பேசுறவங்களாவது இருக்கும்படி அந்த இடத்துக்கு அனுப்புங்க. என்ன, யார் கூட போகணும்? பிசாசும் அதனோட தூதர்களும் இருக்கிற அவங்களுக்காக பண்ணப்பட்ட அவங்களோடு போங்க. இதை விட சாபம் என்ன இருக்க முடியும்? இதான் டேம் திறந்து விடுறனா பாவத்தின் முடிவு தாங்க. வேதம் பல பாஷைகளை சொல்லுது, பல வார்த்தைகளை விவரிக்குது, பல வார்த்தைகள் எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு தான் பாவத்தின் முடிவு. The blackness of the darkness forever. என்றென்றும் காரிருள் இருக்கிற இடம், அழுகையும் பற்கடிப்பும் புலம்புதலும். அங்கே புழு சாவதில்லை, அக்கினி அவிவதில்லை, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது நாக்க தனியாக வைக்கிறதுக்கு. ஒரு விடுதலையும் கிடைக்க போறதில்லை, முடிவில்லாத ஒரு கேப்பும் இல்லை, ஒரு இன்டர்வல் இல்லை. கேப் இல்லாத தண்டனை, முடிவில்லாத தண்டனை, இரவும் பகலும். இன்னைக்கு ஒரு புது நாள் வருமா? இல்லை, நேற்றிருந்த மாதிரி தண்டனை தான். இன்னைக்கும் தொடர்ந்து நித்தியமா இருக்கிற ஒரு முடிவுக்கு தான் பாவம் நம்மளை கொண்டு போகுது. யோசிச்சு பாருங்க, முடிவில்லாத அழிவு, முடிவில்லாத அழிவு. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒரு கவிதையா இருந்தா அவங்க நல்லா இருக்கும். இதெல்லாம் வேற ஏதாவது புக்ல படிச்சுட்டு இருந்தா நல்லா இருந்துச்சே, நல்லா யோசிச்சிருக்கிறாங்கன்னு விட்டுருலாம். ஒய்வுறையாத தேவன் சொல்ற வார்த்தை யோசிச்சு பாருங்க, ஒரு வார்த்தை படமே இப்படி சொல்றாருன்னா. நம்ம எல்லாம் ஒரு சில டைம்ல சுனாமி வீடியோ பார்ப்போம், நீங்க பார்த்துருக்கீங்களா யூடியூப்ல? சுனாமி வீடியோ பார்க்கும்போது, சுனாமி வர வீடியோ பார்த்தா அந்த வீடியோல பாக்குறதுக்கே நமக்கு எல்லாம் புல்லரிக்கும், ஐயோயோன்னு அப்படியே ஆட்கெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும், என்னடா இப்படி வந்திருக்காரு. அங்க இருந்த சுனாமிக்குள்ள போனவங்க இதயம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பிக்சர்ஸே நமக்கு இப்படி இருந்தா, படம் கொடுக்கறதே நமக்கு இப்படி வார்த்தைகள் இருந்தா, அது உண்மையா படம் தான் இது. நெருப்புல படத்தை பாக்குறதுக்கும் நெட்டு தொட்டு பாக்குறதுக்கும் எப்படி இருக்கும்? படமே இப்படி இருந்தா உண்மை எப்படிங்க இருக்கும்? அதான் அந்த பாவத்தினுடைய முடிவு, அதான் பாவத்தினுடைய முடிவு. பாவத்தின் அவசியம் நமக்கு தெரியுதுங்களா? பாவ மன்னிப்பின் அவசியம் நமக்கு தெரியுதுங்களா? இந்த தண்டனை எல்லாம் பாவத்து, பாவத்தின் தண்டனை. பாவம் என்ன நமக்கு செஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்தோம். நமக்கும் ஆண்டவருக்கு வருகிற உறவு, நம்ம ஆத்துமால என்ன செஞ்சிருக்கு, என்ன மாதிரி முடிவுக்கு நம்மளை கொண்டு போயிருக்கு இருக்குதுன்னு வேதம் தெளிவாக காட்டுது. எல்லாம் நமக்கு என்ன காட்டுது? இந்த பாவத்தை உணர்றவன், இந்த மனசாட்சியின் வேதனையை உணர்றவன், இந்த வாசனங்கள்லாம் சிந்திச்சு பார்க்குறவன், என்ன மாதிரி முடிவு வரப்போகுதுன்னு உணர்றவன், அவன் என்னத்துக்காக ஜபம் பண்ணுவான்? எது அவனுக்கு பெருசு? என் வியாதிகளையெல்லாம் சுகம் பண்ணும் ஆண்டவரே, என் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்துரு மாண்டவரே, அதுவா அவனுக்கு பெருசு? இந்த வாழ்க்கையில அதான் அங்க கிறிஸ்தியான காட்சி. இந்த பாரம் போகணுமே, என்ன இருந்து இந்த உலகத்துல என்ன, இந்த பாரம் போகணுமே தான், அதுதான் மேன்மையான நினைப்பான். பாவத்து மன்னிப்பின் அவசியத்தை நம்ம முதலாவது உணர்றோம். இதுல இருந்து விடுபடுறதுதான் பாவ மன்னிப்பு. அடுத்ததாக நமக்கு நேரம், பாவ மன்னிப்புக்கு கொடுக்கப்பட்ட விலை அதை நம்ம பார்த்து முடிப்போம். பாவ மன்னிப்புக்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன? பாவம் இவ்வளவு பயங்கரம், இவ்வளவு கொடுமை, இன்ஃபெக்ஷன் மாதிரி எல்லாருக்கும் பரவி ஆதாம் குடும்பத்தை எல்லாம் தன்ல கட்டில வச்சு ஒரு சிறையில வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கு. மரண தண்டனைக்கு காத்திருக்கிறோம் நம்ம எல்லாருமே. என்னைக்கு மரண தண்டனை, தூக்கம் என்னைக்குன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சிறையில இருக்கிற மக்களுக்கு அந்த ரோமர்ல போட்டிருக்கு, முழு உலகமும் தேவருக்கு முன்பதாக குற்றவாளிகளா இருக்கிறாங்க. எந்த ஹெல்ப்பும் இல்லை. யார் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? யார் ஹெல்ப் பண்ண முடியும்? நம்முடைய புக்குன்னு திறந்தா, நம்முடைய பாவ கணக்குன்னு திறந்தா, எல்லா பாவமும் அங்கே ரெக்கார்டாக இருக்குது. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்படின்னா நமக்கு நீதிக்கு விரோதமாக செஞ்ச எல்லா பாவமும், ஆண்டவருடைய கட்டளைக்கு விரோதமாக செஞ்ச சிந்தனை, வார்த்தைகள், செயல்கள் எல்லாம் ரெக்கார்டாக இருக்கு. அந்த பாவ புக்கை திறந்து பார்த்தோன்னா எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? கணக்கு, நம்ம லிஸ்ட்டு பாவத்தை யோசிச்சு பார்த்தோம், கணக்கை யோசிச்சு பாருங்களேன். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். மிக பிரதானமான நியாயப்பிரமாணம் என்ன? என்ன பிரதானமான நியாயப்பிரமாணம்? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தினால் அன்பு செய், அதான பிரதானமான நியாயப்பிரமாணம். அவன் பிரதானமான நியாயப்பிரமாணத்தை உடைச்சா அதான பிரதானமான பாவம். நீ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் கடவுளை நேசிக்காம, கடவுளுக்கு முழு இதயத்தோடு அவரை அன்பு கூறாம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் அது பிரதானமான பாவத்தை செஞ்சு வாழ்ற. இப்படி கணக்கு போட்டா நம்ம எங்க போறது? அதனுடைய எண்ணிக்கை யோசிக்க முடியுமா? வெறும் வெளியில செய்யற பாவம் மாத்திரம் இல்லையே. அவர் ஆண்டு இருதயத்தை பார்த்து கணக்கு போடுறவராச்சே. இருதயத்துல இருந்து நீ இருதயத்துல வெளியில ஒரு பொண்ணோடு வேசித்தனம் செஞ்சா தான் இல்லை, ஒரு பொண்ணை பார்த்து இச்சித்தாவே வேசித்தனம் முடிஞ்சாச்சு. ஒருத்தனை பார்த்து அனாவசியமா கோவப்பட்டாவே கொலை முடிஞ்சாச்சு. அப்படி கணக்கு போடுறவர்கிட்ட அந்த கணக்கு புக்கில் எத்தனை பாவங்கள், பாவத்தின் எண்ணிக்கை எவ்வளோ பெருசு. ஒருத்தர் சொல்றாரு எண்ணிக்கை கொடுக்க முடியலன்னா பைபிள் என்ன சொல்லுது, கடல்கர மணல் அத்தனை. இது கடல்கர மணல் அத்தனை இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா கடல்கரையும் சமுத்திரம் எல்லாமே இருக்கிற மணல் எத்தனையும் சேர்த்தாலும் அதுக்கு அதிகமானது ஒரு மனுஷனுடைய பாவம். உங்க பாவமும் என் பாவம் ஒரு பொருத்தருடைய பாவம், அது எண்ணிக்கையே அவ்வளவு பெருசு மாத்திரம் இல்ல, அது ஒவ்வொரு பாவத்தின் அகோரமும் அவ்வளவு பெருசு. ஏன் இந்த சின்ன பாவம் பெரிய பாவம் இல்லை? ஏன்னா நம்ம சின்ன பாவம் செய்யறதுக்கு சின்ன தேவனுக்கு விரோதமா செய்யல, நம்ம செய்யற ஒவ்வொரு பாவமும் எல்லையற்ற தேவன் பெரிய தேவனுக்கு விரோதமா செய்யறதுனால ஒரு பாவமும் பெரிய பாவம். நித்திய தேவனுக்கு விரோதமா செய்யறதுனால ஒவ்வொரு பாவமும் நித்திய பாவம், அதுக்கு நித்திய தண்டனை வரணும். அந்த பாவத்துக்கு யாருங்க மன்னிப்பு கொடுக்கறது? என்ன இல்லை, கணக்கில்லாத பாவமாச்சே, பெரிய பாவங்கள் ஆச்சே, இந்த கிரேட் இதுக்கு யார் மன்னிப்பு கொடுக்கறது? கடவுள் கிருபையானவர் தான், அன்பானவர் தான். அதே நேரத்தில் அவர் நீதிபரராச்சே, அவர் நீதியை சைட்லைன் பண்ணிட்டு ஒன்று மன்னிச்சுட்டான் போப்பா அப்படின்னு அவர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதே. அவர் நீதியை திருப்தி செய்யணுமே, அவர் நீதியும் திருப்தி செய்யணும், அவர் பரிசுத்தமும் கொலையப்படக்கூடாது, அவர் நியாயப்பிரமாணமும் கனவீனப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் இவங்க பாவங்கள்லாம் மன்னிக்கணும், எப்படி மன்னிக்கிறது? அதான் ரெகுலேஷன்ல இந்த சுருள தொருள வானத்தின் மேல பூமியின் கீழே உலகம் எல்லாண்டதா தேடி பார்த்தால் எப்படித்தான் இவங்க இத்தனை பாவங்களை மன்னிக்கிறது? இவ்வளவு பெரிய பாவங்களை எப்படி மன்னிக்கிறது? கடவுள் நீதியும் திருப்தி ஆகணும், இவங்க பாவங்களும் மன்னிக்கப்படணும்னா அது ஒரே வழி. என்னதான் காலா காலமா பெரிய சாதுக்கள் கேட்ட பதில், எப்படி பாவங்கள் மன்னிக்கப்படும்? ஏன் குற்ற மனசாட்சி என்ன குத்தாம எவனுக்கு எப்படி கழுவுறது? பாவ மன்னிப்புல இருந்து நான் கழுவப்பட முடியும்? அதுக்கு பதில் எபேசியர் 1:7 வருது, நான் படிக்கிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே அவருடைய ரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இது எப்படி தெரியுமா? அதுக்கு பதில் இதான். அந்த சராசரமே இவ்வளவு பாவங்களை எப்படி மன்னிக்கிறதுன்னு புலம்பும் போது தேவனுடைய மிகுந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டார். இவ்வளோ யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சோமோ, யாரை இவ்வளோ கேவலமா நம்ம நடத்தணுமோ, மனசுனால இருதயத்தினால அகங்காரத்தினால யாருக்கு விரோதமா வாழ்ற ஜீவன்களா சர்ப்பங்களா நம்ம இருக்கிறோமோ, அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்தும்படி நம்ம பாவங்களை மன்னிக்க அவர் சித்தம் கொண்டு பாருங்களேன். அதான் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். ஒரே வழியில தன்னுடைய நியாயப்பிரமாணமும் திருப்தி ஆகணும், பாவமும் மன்னிப்பாகணும்னா எதன் மூலமா தான் முடிஞ்சிச்சு? அந்த வசனம் சொல்லுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய ரத்தத்தினாலே. ரத்தத்தினாலே இந்த பாவ மன்னிப்புக்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன? நித்திய தேவகுமாரனுடைய ரத்தம். அது ஒன்று தான் காப்பாற்ற முடியும், அது ஒன்று தான் நீதியை திருப்தி செய்ய முடியும், கடவுளுடைய எந்த பிரமாணத்தை கனப்படுத்த முடியும், அதே நேரத்தில் பாவத்தையும் மன்னிக்க முடியும். இவருடைய ரத்தத்தினாலே, த்ரூ ஹிஸ் பிளட், மனுஷ தேவ குமாரன், காட் மேன், முழுமையான தெய்வீகமும் முழுமையான மானிடம் கொண்ட அவருடைய கிருபாதார பலி ரத்தம் சிந்துதலினாலேயே மனுஷனை மன்னிக்க தேவன் தன்னுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். ஏன்னா கிருபை தான் ஆன்சர். என்ன விலை? த பிளட் ஆஃப் த சன் ஆஃப் காட், சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அவர் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. எப்படிங்க இவ்வளோ பாவங்களை அவர் மன்னிக்க முடியும் அந்த ரத்தத்தை வச்சு? ஏன்னா அந்த சிந்தப்பட்ட ரத்தம் மிக விலை உயர்ந்த ரத்தமாக இருந்ததுனால். ஏன் அவர் சிந்தப்பட்டவர் மிக எல்லையற்ற விலை உயர்ந்தவர். அவர் நித்திய தேவனுக்கு ஒப்பான தேவகுமாரனே மனுஷ சாயலாக வந்து மதிப்புடையவருடைய மதிப்பிட முடியாத நபரா அவர் இருந்து மனுஷனாக வந்து அவர் சிந்த வேண்டியதா இருந்துச்சு, சிந்தினார். அதுக்கு தான் அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ மதிப்பு, அவ்வளோ மதிப்பு. அது வாங்க முடிஞ்சிச்சு, அது மட்டும்தான் வாங்க முடிஞ்சு. அந்த ரத்தத்துக்கு எந்த அளவுக்கு பவர்னா, ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் தன்னை நம்புகிறவர்களுடைய பாவத்தை தூரமா எடுத்து போட்டுருச்சு. இந்த பாவங்களை எவ்வளோ பவர்னா, அது சர்வ எல்லாத்தையும் அறிந்த தேவனுடைய கண்கள் பார்க்க முடியாதபடிக்கு, இன்னமே ஞாபகத்திலே இராதபடிக்கு கடல் சமுதிரத்தின் ஆழத்துல போட முடிஞ்சிச்சு அந்த ரத்தத்தினால மட்டும்தான். எதனாலையும் செய்ய முடியல. இனிமே இந்த மரணத்தையும் ரத்தத்தையும் விசுவாசிச்சு வருகிற மக்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, பாவ மன்னிப்பு அறிவிக்கப்படுகிறது. அதான் அவர் சொல்றார், இது இந்த பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையில் என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. அவர் அப்பத்து அந்த பாத்திரத்தை எடுத்து பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாயிருக்கிறது அதான் சொல்லு. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிற்று. அது எப்படி? தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி. இது ஒரு இதான் விலை, பாவத்தின் அவசியத்தை பார்த்தோம். பாவ மன்னிப்பின் விலையை நம்ம பார்க்கிறோம். தேவகுமாரனுடைய ரத்தம் கொடுக்கப்பட்ட வேண்டியதா இருந்துச்சு. பேதுரு சொல்றாரு இல்லைங்களா, வெள்ளினாலும் அல்ல பொன்னினாலும் அல்ல, இந்த உலகங்களை கொடுத்தாலும் அவங்களை வாங்க முடியாது. உலகங்களை கொடுத்தாலும் நீங்க செஞ்ச பாவங்கள் கெட்டு போயிருக்கிற, சீரழிந்து போயிருக்கிற, உன்னை மீட்க முடியாது. இந்த ரத்தம் ஒண்டிதான் செய்ய முடியும். அதுதான் சிந்தப்படணும், அதுதான் சிந்தப்படணும். அது ஒரு உடன்படிக்கையின் விலை, நித்தியத்துல ஏற்பட்ட விலை. ஏன் நித்தியத்தில் வந்து என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாம இருந்தாலும் பரிசுத்தாவி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிரீனை திறந்து நம்ம காட்டுற என்ன நடந்துச்சு தெரியுமா? இட்டர்னிட்டியில பிதாவோ குமாரனோ உட்கார்ந்து ஒரு உடன்படிக்கை செய்தாங்க. அந்த உடன்படிக்கையில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் கண்டிஷன் ஃபுல் பண்ணும், இதெல்லாம் கண்டிஷன் ஃபில் பண்ணும். அதுல உச்சகட்ட ஒரு விலை இருந்துச்சு அந்த உடன்படிக்கைக்கு. அந்த விலை தான் ரத்தம். அதனால்தான் ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை, the price of the forgiveness of sin is blood. அந்த ரத்தம் தான் அந்த உடன்படிக்கையின் விலை. அதை கொடுக்குறேன் அப்படின்னு டாப் கண்டிஷனை தான், எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் உடன்படிக்கை செஞ்சாங்கன்னா ரெண்டு பேரும் ஹாப்பியாக காஃபி குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு ஏதோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு. எவ்வளோ கஷ்டம் பிதாக்கு, குமாரனுக்கு எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அதை விளக்கும்படி ஒரு போதகர் எழுதியிருக்காரு. பிதா கேட்குறாரான் குமாரன் கிட்ட, அப்பா என் பிதா மகனே, என்னோட நித்தியமாக இருந்த என் நேச குமாரனே, இந்த புழுக்கலான பாவ மனுஷருங்க தங்களை எவ்வளோ கெடுத்துக்கிட்டாங்கப்பா, தங்களை தாங்களே அழிச்சுக்கிட்டாங்க, தீர்க்கெடுத்துக்கிட்டாங்க. என்னுடைய நீதிக்கு நேரடியாக தண்டனை வாங்க ரெடியாக இருக்கிறாங்க. கைதிகள் மாதிரி வந்து உழுவ போகிறாங்க. ஆக்கினையில் என்னுடைய நீதி அவங்க நித்தியமாக அழிஞ்சாலும் திருப்தி செய்ய முடியாத அழிவுக்கு அவங்க போகணும். என்ன செய்யலாம் இந்த ஆத்மாக்களை அப்படின்னு பிதா கேட்குறார். குமாரன் சொல்கிறாராம், பிதாவே அவங்க மேலே எனக்கு ரொம்ப நேசம், எல்லையற்ற நேசம் பரிதவிப்பு எனக்கு இருப்பதுனால் அவர்கள் நித்தியமாக அழியக்கூடாது பிதாவே. அதனால நான் அவர்கள் சார்பில் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அவர்களுக்கு ஷூரிட்டியாக நான் போகிறேன் பிதாவே. அவங்களுடைய பில்லெல்லாம் கொண்டு வாங்க, அவங்க உங்களுக்கு என்ன கட்டணும், அவங்க நீதிக்கு என்னென்னலாம் கட்டணும் எல்லா கடனையும் கொண்டு வாங்க பிதாவே. ஒன்று விடாதீங்க, நாளைக்கு அவங்க செய்யறதுக்கு ஒன்று விடாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பிதாவே. அவங்களால செய்ய முடியாத நிலையில் இருக்காங்க, எல்லா கடனும் என்கிட்ட கொடுங்க பிதாவே, நான் அதை முற்றிலுமாக கட்டி நிறைவேற்றுகிறேன். உங்களுடைய கோபாக்கினையை நான் அனுபவிச்சு அவர்கள் சார்பில் அனுபவிக்கிறேன். என் மேல பிதாவே, என் மேல வரட்டும் அந்த கடன் எல்லாம் அப்படின்னாராம். அப்போ பிதா பார்த்து, அப்பா நான் இதை எப்படி செய்வேன், எப்படி செய்வேன் என் நேச குமாரனே, ஆனால் ஒன்று நீ புரிஞ்சுக்கணும், என்னதை நான் செய்யணும்னா கடைசி பைசா வரைக்கும் நீ கடனா வாடகையோ வட்டியோ இன்னும் வசூல வட்டியோ நீ கொடுக்கணுன்ற மாதிரி கடைசி பைசா வரைக்கும் நீ கட்டணும்ப்பா. எந்த விதமான குறைவும் அப்பா என்கிட்ட எதிர்பார்க்காத. இஃப் ஐ ஹேவ் டு ஸ்பேர் தெம் ஐ வில் நாட் ஸ்பேர் யூ. இங்கிலீஷில் சொல்கிறாங்க, நான் அவங்கள விட்டு வைக்கணும்னா உன்னை கொஞ்சம் கூட விட மாட்டேன், உன்னை வாங்கு வாங்கு நீ என் கோபத்தை உன் மேலே ஊற்றுவேன் அப்படின்னா மகன் பார்த்து சொல்கிறாரா, ஓகே பிதாவ ஓகே, அவங்கள சார்பில் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், முற்றிலுமாக கட்டி தீர்க்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன், என் ரத்தத்தினால் அதை சீல் பண்ணுற பிதாவே, அவங்களுக்காக நான் வாங்கிக்கிறேன் பிதாவே, அதை செய்வதற்காக நான் என்னையே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுக்கினாலும் ஐஸ்வர்ய நித்தியத்தில் இருக்கிற நான் ஒன்றும் இல்லாமல் வெறுமையாகி அடிமை கோலம் மனுஷனாக போனாலும் பரவாயில்ல, அதை செய்வதற்காக நான் பிறந்து தரித்திரத்தில் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, காலத்தில் சொல்லி முடியாத வேதனத்தில் சூழ்நிலையில் ரத்த வேர்வை சிந்தி குடுமானால் இது நீங்கட்டும்னு கதற வேதனைக்கு வந்தாலும் பரவாயில்ல பிதாவே. சிலுவையில் 3 மணி நேரம் தொங்கி இல்லைங்களா, மனுஷர்களே என் குமாரனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டீங்களா, துப்ப வேண்டியதெல்லாம் துப்பிட்டீங்களா, இன்னும் வேற ஒன்றும் விட்டு வைக்கல இல்லை, எல்லாம் பண்ணிட்டீங்களா, எல்லாம் முடிஞ்சுன்னு அவங்கெல்லாம் டயர்டாகி நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் கடவுள் எவ்வளோ பயங்கரத்தை செய்ய முடியும்னு சொல்லி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி ஊத்துனார் அவர் மேலே கோபத்தை. ஊத்து 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 ஊத்து. நம்ம நம்ம செஞ்ச பாவங்களுக்கு எல்லாம் கொண்ட உக்கிர கோபாக்கினர் என்னன்னு தெரியுமா? நம்மளால நித்தியமெல்லாம் கட்ட முடியாத கோபாக்கினை அவர் மேல ஊத்தப்பட்டுச்சு. அவர் எல்லாத்தையும் குடிச்சிட்டு தாங்க முடியாம, தெய்வத்துவமே தாங்க முடியாம, என் பிதாவே என் பிதாவே ஏன் கைவிட்டீர் அப்படின்னு கதறி அது முடிஞ்சிச்சே. நான் கட்டுறேன் பிதாவை, அப்படி ஆனாலும் அதை நான் உறுதிப்படுத்துறேன், நான் மீட் பண்றேன் பிதாவே. அந்த கண்டிஷன்ஸ் எவ்வளவு கஷ்டமான கண்டிஷன்ஸ் வஸ்தத்துல போட்டு அக்ரி பண்ணார். ஒரு போதகர் எழுதுறாரு, உன்னை பார்த்து உனக்கு வெக்கமா இல்லையா விசுவாசிய, உன் முகத்தை வெக்கத்துல போய் மண்ணுல மூடிக்க கூடாதா? அது கஷ்டம், இது கஷ்டம், அது நிபந்தனை என்ன நான் கேட்டுக்கிட்ட ஆண்டவருக்கு, அதை செய்யறது கஷ்டம், இதை செய்யறது கஷ்டம், ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு வாட்டி வர்றது கஷ்டம், அது கஷ்டம். எவ்வளோ கஷ்டமான காரியத்தை குமாரன் உன் சார்பில் ஏற்று உனக்காக இப்படி செஞ்சாரு, உடன்படிக்கை நித்தியத்தில் செஞ்சாரே, நீ பிறக்கத்துக்கு முன்னாடி இதை உணர்ந்தவனா? நீ தான் சொல்ற பாருங்களேன், இதை உணர்ந்தவனா? அதை செய்யறேன்னு அவர் ஒத்துக்கிட்டார். தான் அந்த வேலை, இது உடன்படிக்கையின் வேலை, உடன்படிக்கையின் வேலை, இது போதுமான வேலை, போதுமான வேலை. இந்த டிமாண்ட்ஸை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பாவங்கள், எவ்வளோ பாவங்கள், எத்தனை பாவங்கள். கடல் ஒரு நியாயப்பிரமாணத்திலிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு நேசிக்கணும், அதுலேருந்து மைண்டு கொஞ்சம் டிவியேட் ஆச்சுனாலும், அதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சுனாலும் நியாயப்பிரமாணம் நம்ம மேலே சாபம் போட்டுரும். நம்முடைய கடனுடைய எண்ணிக்கை அதனோட அளவை யார் அளக்க முடியும்? அதில் நினைச்சுதான் சில பேர் பாவத்தின் அகோரத்தை பயங்கரத்தை உணர்ந்திருக்கிறாங்க. யாருமே கட்ட முடியாது. எத்தனை இருதயத்தின் பாவம், அறியாமை எத்தனை பாவங்கள். இவர் இவ்வளோ மெஜஸ்டிக், இவ்வளோ பெரியவர், இவ்வளோ குளோரியஸாக இருப்பதுனால ஒருத்தர் சொல்கிறாரு, அவருக்கு நீ செஞ்சாதான் பாவம் இல்லைப்பா, அவர்கிட்ட குளிரம் இல்லாமல் அனலம் இல்லாமல் நன்றி இல்லாமல் இருக்கிறதே பெரிய பாவத்தில் வாழ்றது. அவ்வளோ பாசிட்டிவ் பாவங்கள் அதெல்லாம். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்காமல் வாழ்கிற ஒவ்வொரு செகண்டும் பாவது பிரதான கட்டளை ஒடிச்சு பிரதான பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், அதெல்லாத்தையும் அளவிட்டோன்னா மலை மாதிரி ஏறுதுன்னு வைங்க, பரலோகம்லாம் தாண்டி போயிடும் நம்ம பாவங்கள் எல்லாம். பரலோகம் கடற்கரை மணல், எல்லா கடலில் இருக்கிற மணல் பத்தாது நம்ம எண்ணிக்கையை எண்றதுக்கு. ஆனால் அது ஒவ்வொன்றுக்கும் கடன் கட்டணும், அது ஒவ்வொன்றுக்கும் தண்டனை வாங்கணும். அது அவர்னால் தான் வாங்க முடிஞ்சு. போதுமான விலையை தேவகுமாரன் நமக்காக கொடுத்தாருங்க, நமக்காக கொடுத்தார். இப்போ அந்த ஸ்கேலை எடுத்துட்டு வந்த அது போதுமான விலையா? அவருடைய ரத்தத்தையும் நம்முடைய எல்லா பாவத்தையும் அளவிட முடியாத பாவத்தையும் வச்சு பார்த்தோம்னா உசுன்னு இறங்குது. இதுதான் ஏறுது மேலே. போதுமான விலையை அவர் கொடுத்த போதுமான. இனிமே நீதி முழுமையாக திருப்தி அடைஞ்சிருச்சு, முழுமையாக திருப்தி அடைஞ்சிச்சு. இனிமே நித்தியமாக நம்ம போய் நரகத்தில் நம்ம பாவத்துக்காக நித்தியமாக வெந்தாலும் கடவுள் நீதியை முழுசுமாக திருப்தி பண்ண முடியாது, கடனை ஃபுல்லாக அடைக்க முடியாது. ஆனால் அவருக்கு அடைச்சி முடிச்சுட்டார். மூணு மணி நேரத்தில் மகாவேதனைப்பட்டு வாங்கி ரத்தத்தை கொடுத்து முடிச்சு அடைச்சிட்டார். இது கடவுளை ரொம்ப, அவர் நீதியை ரொம்ப மகிமைப்படுத்திச்சு. நம்ம போய் நரகத்தில் வேகிறத விட, ஏன்னா அது முடிச்சாச்சே, நம்ம நித்தியமாக வெந்தாலும் முடியாது. அதனால தான் அது உயர்ந்த ரத்தம், இயேசுடைய ரத்தம், மகா பெரிய ரத்தம், போதுமான விலை ரத்தங்க. நம்ம தேவையினுடைய ஒருத்தர் சொல்கிறார், தேவையினுடைய அகலத்தையும் உயரத்தையும் விசாலத்தையும் எல்லாம் பூர்த்தி, எல்லா நியாயப்பிரமாணத்தின் ரிக்குவயர்மெண்ட்டை பூர்த்தி செய்து நீதிமான்களாக நம்மளை நிற்க வைக்க போதுமானது, போதுமானது. இப்போ வந்து மன்னிப்பு வெறும் கிருபையாக கொடுக்கறது மாத்திரம் இல்லை, நீதியாக கொடுக்கப்படுது. நீதியாக கடவுளுடைய எந்த நியாயப்பிரமாணத்தையும் அவர் தள்ளி வைக்கல. அவர் வளைக்க முடியாத நீதி, மாறாத நீதியை அவர் புரட்டலை. அந்த நீதியோடு ஒரு சப்ஸ்டிடியூட்டை நமக்காக நம் சார்பில் கொடுத்து நம்ம தண்டனை அவர் மேலே சுமத்தி நம்மளை மன்னிக்க முடியும். அவர் இன்னும் நீதிபரராக தான் இருக்க முடியும். அப்படித்தான் பாவ மன்னிப்பு நம்மளுக்கு கிடைச்சிச்சு. நம்ம மனசாட்சியும் நம்மளை குத்தும் போது, நம்மளை வேதனைப்படுத்தும் போது, நீ இவ்வளோ செஞ்சுட்டு எப்படிப்பா பரலோகத்துக்கு போயிடுவேன்? நான் பரலோகத்துக்கு போகிறது நான் செஞ்சதுனால இல்லைங்க, எனக்காக வாங்கியிருக்கிறார் பாருங்கள் தண்டனை, எனக்காக வாழ்ந்தார் பாருங்கள் ஒரு வாழ்க்கை, அவர்னால தான் நான் பரலோகத்துக்கு போப்பேன். நான் செஞ்சது ஒன்றும் இல்லை, அது நித்திய உடன்படிக்கையில் உறுதிப்பட்ட ஒரு காரியம், உறுதிப்பட்ட ஒரு காரியம். தெரியல, அவருக்குள் தான் மட்டும் இருக்குது, உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை இந்த ஆசீர்வாதம், எங்கேயும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இதை ஏற்றுக்கிட்டாரா? நிச்சயமா தெரியுமா, நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. இயேசுவை நம்பி விசுவாசிச்சு வரவனுக்கு பாவம்லாம் மன்னிக்கப்பட்டது. பிதா இதை ஏற்றுக்கிட்டாரு, எனக்கு இன்னுமே நியாய தீர்ப்பு வராது, எனக்கு தண்டனை வராதுன்னு எதன் மூலமா நம்ம அறிகிறோம்? ஒருவேளை அது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் இல்லையா? அண்ணன் என்ன உறுதியை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், கொடுத்துருக்கிறார் ஒரு உறுதி. என்ன உறுதி தெரியுமா? இனிமே நம்ம பாவங்கள் நம்ம ஒருபோதும் நம்மளை குற்றப்படுத்த முடியாது, நம்மளை நியாய தீர்ப்பில் வந்து நமக்கு நிற்காது, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லைன்னு ஊர்ஜிதப்படுத்தி எல்லாருக்கும் அறிக்கும்படி அந்த பலியாக கொடுக்கப்பட்டு மறித்த அவரே உயிரோடு எழுப்பி அதை நிரூபித்து காமிச்சிருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தது தான் கேரண்டி. அப்பா இன்னுமே ஒரு நிச்சயம், ஒரு பாவத்துக்கு தண்டனை இல்லை. ஏன்? பலி வாங்கிருச்சு. அந்த பலி வாங்கி அந்த தலியை தேவன் ஏற்றுக்கொண்டார், இன்னுமே உன்னை நீதிமான் ஆக்கிட்டாருன்ற ஒரு உறுதி, சக்சஸ். அது சக்சஸ் ஆச்சு. அந்த பலின்றதுக்கு சக்சஸ் எவிடென்ஸாக அவர் உயிரோடு எழுப்பி நிறுத்தி வச்சார். அதான் ஒரு எவிடென்ஸ். நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பலி, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதில் நம்ம நம்பலாம், அதில் நம்ம நம்பலாம். அதாங்க நமக்கு சமாதானம். அதனால தான் அவர் உயிரோடு எழுந்துட்டு வந்து என்ன சொன்னார், என் காயங்களை பாருங்கள், உங்களுக்கு சமாதானம். இன்னுமே பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? வாட் யூ ஃபியர்? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வாட் யூ ஃபியர்? உங்களுக்கு சமாதானம். சமாதானத்தின் ஆறு அவரின் பலியினால் தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் உண்டாயிற்று. தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் உண்டாயிற்று. இன்னுமே இதை வந்து இந்த விசுவாசத்தில் தேவன் அதான் நம்மளை பார்க்கும்போது சமாதானம் பேசுகிறவர். ரத்தம், இந்த ரத்தத்தை நம்ம ஞாபகமாக ஞாபகப்படுத்தி வரும்போது இதை சிந்திச்சு பார்க்கணும். பாவ மன்னிப்பின் ரெண்டாவது ஆசீர்வாதம் இந்த ரத்தத்தினால் தான் கிடைச்சிச்சு. அந்த ரத்தத்துக்கு அடையாளமாக இதை கொள்ளும் போது நம்ம எல்லாரும் அதை அவமானப்படுத்துகிற மாதிரி குற்ற உணர்வில் வரக்கூடாது. தேவன் ஒரு விருந்தை திறந்து வச்சிருக்கும் போது அங்கே ஒப்பாரி வைக்கிறதுக்காக நம்ம வர்றது. ஒரு குற்ற உணர்வில் வரக்கூடாது. உன்ன பாவத்தை தான் நான் தீர்த்து கட்டிட்டேனே, அதுக்கெல்லாம் விலை கட்டியாச்சே, நம்மளை நாமளே இயேசுடைய ரத்தத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி அந்த பாவத்தை கழுவாது, இவ்வளோ அந்த பாவத்தை கழுவாது, நான் விசுவாசியான பாவத்தை பாவம், எல்லா பாவத்தையும் கழுவக்கூடிய வல்லமை உடையது அந்த ரத்தம். அந்த பாவம் நம்மளை கழுவி இருக்கேன்ற ஆனந்தத்தில் வந்து விருந்து கழிச்சிருக்கிறார் நம்மளை. செலிப்ரேஷன், ஒரு பண்டிகை நமக்கு. அதுக்கு தாங்க வந்திருக்கிறோம் நம்ம, அந்த செலிப்ரேஷனுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதை அவமானப்படுத்தும்படி சாத்தா நம்மளை ஞாபகப்படுத்தி குற்றப்படுத்தி இனிமேல் யார் என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க, இந்த ரத்தம் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே மாற்ற முடியாது. ஒருவேளை உலகத்தில் நீங்கள் பல கஷ்டத்தில் இருக்கலாம், பல வியாகுலம் வியாதி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு இருக்கலாம், அதெல்லாம் கடந்து ஆனந்தப்படக்கூடிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? இனிமேல் அவங்க பாவங்களுக்கு ஒரு தண்டனையும் உங்களுக்கு வரப்போறதில்லை. தட்ஸ் த குட் நியூஸ். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எல்லாம் பாவம் இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பி இயேசுடைய பந்தியில் வருகிறவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதை விட ஒரு ஆசீர்வாதம், பாவத்தின் மன்னிப்பின் அவசியத்தை உணர்றவங்களுக்கு இதைப்படி ஒரு குட் நியூஸ் என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்களேன். நீதியாக என் சார்பில் ஆண்டவர் மறித்து விட்டார், மறித்து விட்டார். விசுவாசத்தில் அதை அந்த விலையை ஏற்றுக்கொண்டு வரும்போது தான் சமாதானத்தின் ஆறு நம்ம இதயத்தில் ஓடும். என்ன நம்ம விசுவாசத்தை மரண படுக்கையிலையும் நம்ம சாத்தா நம்மளை இப்போ குற்றப்படுத்துறான், நம்ம மரணப்படுக்கல, நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம் குற்றப்படுத்தாம இருப்பானே, இல்லை நீ அதை செய்யல பார், இதை செய்யல பார், இப்படி இருக்கிற பார், இப்படி இருக்கு, குற்றப்படுத்தத்தான் வேலை. ஆனால் அந்த ரத்தத்தை காமிக்கணுங்க, அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்குது, அந்த ரத்தம் எனக்காக இருக்கு. நியாய தீர்ப்பின் நாளில் நம்ம போய் நிற்கும் போதும் அந்த ரத்தத்தை காமிச்ச பரலோக கதவுங்கள்லாம் திறக்கும் நம்மளுக்காக. அதை வச்சு தாங்க பரலோகத்துக்கு போக முடியும். அதான் எதிரே என்ன சொல்றாரு, நீங்க இன்னுமே தைரியத்தோடு வரலாம் தேவனுடைய சன்னதியில். மனசாட்சி கிருபாசனத்துக்கு முன்பதாக குற்றமுள்ள மனசாட்சி இல்லை, அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட சுத்த மனசாட்சியோடு தைரியத்தோடு இந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு வாங்க. ஆண்டவர் எல்லா உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் இல்லைங்களா? எதுவுமே மரணம் நிற்க முடியாது, நியாய தீர்ப்பு நிற்க முடியாது. இந்த ரத்தம் எல்லாத்தையும் மூடிருச்சு, எல்லாத்தையும் கழுவிருச்சு. அதை நினைக்கிறவர்களாக ஆனந்தத்தோடு நம்ம வரணும், நம்ம வரணும். நம்ம உணர்ச்சிகள் சில நேரங்களில் இதுதான் பிரச்சனை. நம்ம உணர்ச்சி, நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு வந்து நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், நம்ம உணர்ச்சிகள் எப்படி இருக்குது, நம்ம போன வாரம் எப்படி இருந்தோம், அதை பொறுத்து இல்லை. அப்படி இப்படி இப்படி தான் அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கை இருக்கிறதுக்கு காரணமே நம்ம நிரந்தரமான காரியத்தில் நம்ம விசுவாசம் மனசு இல்லை. ஆன் கிரைஸ்ட் த சாலிட் ராக் ஐ ஸ்டாண்ட்னு ஒரு பாட்டு வரும். ஏன்னா நிலமாற காரியத்தில் நம்ம சொந்த நீதியில் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோன்றது இல்லைங்க. மாற முடியாத தேவன் காலத்துக்கு அப்பாற்பட்டு நித்தியத்தில் செய்த உடன்படிக்கையை பொறுத்து தான் என்னுடைய ரட்சிப்பின் பாதுகாப்பு இருக்கு. அதை பார்த்து தான் நான் வரணும். அந்த ரத்தத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட ரட்சிப்புங்க, அதை நாம் மனசில் கொள்ளும் போது, அதில் விசுவாசம் வச்சு வைக்கும் போது, இன்னைக்கு போயிட்டு வருகிற நிலை இல்லாத விசுவாசம், நிலை இல்லாத வாழ்க்கை சூழ்நிலைகள் பொறுத்து இல்லை நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு. அதை நினைச்சு நம்ம பந்திக்கு இந்த நாளில் வருவோம். ரொம்ப கேரண்டி பண்ணி கொடுத்துருக்காரு. வேற என்ன ப்ராமிஸ் வேணும் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு? யோசிச்சு பாருங்க, அது என்ன வேணும்? ரத்தத்தினால் செய்த உடன்படிக்கை, அது எவ்வளவு கேரண்டினா பிதா என்ன பண்ணியிருக்கிறாரு, என் மகன் வந்து நிச்சயமாக அதுக்கு பரிபூர்ணமா கட்டுவான்னு சொல்லி. பழையற்பாடுல இன்னும் நடக்கல பலி, பழைய அதன் அடிப்படையில அந்த கேரண்டியில பழையற்பாடுல இருக்கிற எல்லா விசுவாசிகளும் மன்னிச்சு பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டேன். இன்னும் நடக்கவே இல்லை. எந்த அளவுக்கு கேரண்டி, இன்னும் நடக்காத பலி மேல அந்த அளவுக்கு கேரண்டியை கொடுத்து பரலோகத்துல ஆபிரகாம் முன்னாடியே போயிட்டாரு. எதை அடிப்படையில போனாரு? இயேசு வந்து மரிப்பாருங்கிற அடிப்படையில் அவங்க எல்லாரையும் ரட்சிக்கப்பட்டுவாங்க. அவ்வளோ கேரண்டியான விஷயங்கள நம்ம நம்பிக்கை இருக்கு. அதனால மனசு அலமோதிர மனசே கற்பாறை மேல் நில்லு, நின்று உனக்கு இங்கத்தான் இழைப்பார்கள். நமக்கு நீதி இல்லை, நம்ம இது இல்லை, நம்ம உணர்ச்சி இல்லை. அதை பார்த்து என்ன நிலைமாறாத நம்பிக்கை, நம்பிக்கை அதை பார்க்கும்போது தான் நம்ம மனசு இழைப்பார்கள் அடையும். அந்த சமாதானம் ஆறு நம்ம மனசுமே ஓடும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜாம் பண்ண நல்ல தேவனே, இந்த பாவ மன்னிப்பாகிய இரண்டாவது உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் கிரகிக்க பார்க்கிறோம். எவ்வளோ கிரகிக்க பார்த்தாலும் ஆண்டவரே, இதெல்லாம் நாங்கள் ஆயுசு முழுவதும் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்பதை அறிந்து கொஞ்சமாவது எங்களுக்கு உணர்த்தி இருக்கிற ஐயா, இந்த உலகத்திலேயே மகா கொடிதான சாபம் பாவம், எங்களுக்கு பிடிச்சிருக்கிற வியாதி பாவம். அந்த பாவத்திலிருந்து நாங்கள் உம்முக்கு முன்பதாக எவ்வளோ பெரிய குற்றவாளிகளாக நிற்கிறோம். நித்தியமாக எங்களை அரைச்சாலும் அதை கட்ட முடியாத குற்றவாளிகளாக நாங்கள் நிற்கும்போது, உமக்கு சத்ருகளாக நிற்கும்போது ஐயா, இனி அவர்களுடைய பாவங்களை நான் நினைய மாட்டேன், எல்லா பாவங்களையும் மன்னித்தேன் என்று உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாக எங்களுக்கு அருளி இருக்கிறீர். அது ரத்தத்தினால் உறுதிப்படுத்தி உன் குமாரனை உயிரோடு எழுப்பி நிரூபித்திருக்கிறீரே. எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் நிலைமாறுகிற உணர்ச்சிகள்லையோ, நிலைமாறுகிற எங்களுடைய சூழ்நிலைகள்லையோ, இல்லை எங்களுடைய சொந்த நீதியிலையோ இல்லைப்பா. சிந்தின அந்த ரத்தம் செய்த அந்த நித்திய மாறாத உடன்படிக்கை, மலைகள் குன்றுகள் மலர் போனாலும் நான் உன்னோடு செய்த என்னுடைய அன்போ என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உண்மை விட்டு விலகாதுன்னு சொன்ன தேவனுடைய பொய்வுரையாத வார்த்தையில் எங்களுடைய விசுவாசம், அந்த விசுவாசத்தை கொண்டு அந்த ரத்தத்தின் மேலே உள்ள நம்பிக்கையை கொண்டு ஆண்டவரே இந்த பந்தியில் நாங்கள் கலந்து கொண்டு ஆக மகிழ்ந்து எங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதை ஒரு ஃப்ரெஷ்ஷாக உணரும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் கிருபை பாராட்டு. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவன். ஆமென்.